ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவதான ருத்ர சம்ஹிதையிலே இரண்டாவது கண்டம் சதீகண்டம். அதிலே அத்தியாயம் 1-2. நாரதர் கேட்கிறார், பெரியோரே, பிரபுவே, பிரம்மதேவரே, தங்களுடைய திருமுகத்தாமரை வாயிலாக மங்களங்களை அளிக்கவல்ல பரமசிவனது திருக்கதைகளை கேட்டு என் மனம் நிறைவு கொள்ளவில்லை. ஆகவே பரமசிவனாரது மங்கள சரிதங்களை மேலும் கூற வேண்டும். அனைத்து உலகங்களையும் படைத்தருளும் பிரம்மதேவரே, சதீதேவியின் புகழ் பாடும் சிவனது திவ்ய சரித்திரத்தை கேட்க விரும்புகிறேன். மங்களையான சதீதேவி தக்ஷன் மனைவியின் திரு உதரத்தில் எவ்வாறு தோன்றினாள்? மகாதேவனை மனம் செய்து கொள்ளும் எண்ணத்தை எவ்வாறு பெற்றாள்? முன்பொரு சமயம் தக்ஷனிடம் கொண்ட கோபத்தால் சதீ தன் உடலை நீத்தாளாமே, அதப்படி? சைதன்யமான விண்வெளி சென்றவள் மறுபடியும் இவான் மகளாக பிறந்தது எங்கனம்? பார்வதி பிராட்டி எவ்வாறு கடுந்தவம் புரிந்தாள்? அவளது திருமணம் எப்படி நடந்தது? காமனை எரித்த சிவபெருமானின் திருமேனியில் பாதி திருமேனியை அவள் எவ்வாறு பெற்றாள்? திருமணத்தவரே, இவை அனைத்தையும் எனக்கு விரிவாக கூற வேண்டும். தங்களுக்கு நிகராக ஐயங்களை போக்குபவர் இதுவரை யாரும் இல்லை, இனியும் இருக்க மாட்டார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சதீதேவி, சிவபெருமான் இவர்களது புகழ் மிகவும் பாவனமானது, அதாவது தூய்மையானது, தெய்வீகமானது, மறைத்து போற்றி காக்க வேண்டியவற்றிலெல்லாம் தலையாயது. அதை இப்பொழுது என்னிடம் கேட்டு தெளிவீராக. முன்பு சிவபெருமான் நிர்குணராகவும், அதாவது முக்குணம் அற்றவராகவும், நிர்விகல்பராகவும், அதாவது வேறுபாடு அற்றவராகவும், நிராகாரராகவும், அதாவது உருவம் அற்றவராகவும், சக்தியற்றவராகவும், சின்மயமாகவும், சத் அசத்து என்கிற இரண்டையும் கடந்தவராகவும் இருந்தார். பின்பு அவ்விறைவனே சகுணராகவும் சக்தி தத்துவம் பெற்றவராகவும் ஒப்பற்ற திருமேனி கொண்டவராகவும் ஆனார். அந்தணச் செம்மலே, உமை ஒரு பாகனான அவர் திவ்ய திருமேனி கொண்டபோது அவரது மனதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அவர் தனது பரத்துக்கும் பரமான சுரூபத்திலேயே நிலை பெற்றிருந்தார். முனிவரே, அவரது இடபக்க திருமேனியிலிருந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும், வலதுபுற திருமேனியிலிருந்து பிரம்மாவான் நானும், நடுப்பகுதியான இதயத்திலிருந்து ருத்ரனும் தோன்றினோம். நான் படைக்கும் கடவுள் ஆனேன். பகவான் ஸ்ரீ விஷ்ணு அனைத்தையும் காக்கலானார். ருத்ரன் சம்ஹரித்தலை ஏற்றார். இவ்வாறு சிவபெருமான் தானே மும்மூர்த்திகளாக விளங்கினார். அவரை ஆராதனை செய்தே பிரம்மாவான நான் தேவர்கள், அசுரர்கள், மனிதவர்கள் முதலிய அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தேன். சிறந்த தேவர்களான தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளை படைத்து மகிழ்ந்தேன். என்னை நானே உயர்ந்தவன் என்றும் எண்ணினேன். முனிவரே, மரீச்சி, அத்ரி, புலகர், புலஸ்தியர், அங்கிரஸ், கிரது, வசிஷ்டர், நாரதர், அதாவது நீ, தக்ஷன், பிருகு முதலிய திறன்மிக்க மானசபுத்திரர்களை தோற்றுவித்த போது எனது இதயத்திலிருந்து சந்தியை என்ற பெயர் படைத்த மனங்கவரும் அழகு படைத்த ஒரு பெண் தோன்றினாள். பகலில் மெலிந்து காணப்படும் அவள் மாலையில் திருமேனி அழகில் மலர்ந்து நிற்பாள். திருமேனியற்ற மாலை சந்தியோ எப்பொழுதும் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பாள். அழகிய புருவம் கொண்ட அப்பெண் அழகின் எல்லையில் நிற்பவள். முனிவர்களும் மயங்கும் அழகு உடையவள். இதே போல என் மனத்திலிருந்து ஓர் அழகிய ஆண்மகனும் தோன்றினான். அவனுடைய இடை பெருத்தது. பற்களோ அழகிய முத்துப்பற்கள். அவனது திருமேனியில் மதம் மிகுந்த யானையின் வாசனை வீசியது. கண்களோ அன்று அலர்ந்த தாமரை கண்கள். திருமேனியில் பூசிய குங்குமப்பூ வாசனை முக்கை துளைத்தது. அந்த ஆண் அழகனை கண்ட தக்ஷன் முதலிய என் மகன்கள் மிகவும் ஆசையும் அன்பும் வியப்பும் அடைந்தனர். உலகை படைத்தருளும் பிரம்மாவான என்னைக் கண்டு அந்த ஆண் அழகன் வினயத்தோடு தலை சாய்த்தி வணங்கி கூறலுற்றான், பிரம்மதேவரே, நான் என்ன காரியம் செய்யட்டும்? எனக்கு உகந்த தகுந்த செயலில் என்னை ஈடுபடுத்த வேண்டுகிறேன். ஏனெனில் இன்று தாங்கள்தானே எல்லோராலும் மிகவும் கொண்டாடத்தகுந்த பெரியோராக விளங்குகிறீர்கள். தங்களாலன்றோ இவ்வுலகம் அழகும் பெருமையும் அடைகிறது. பிரம்மதேவர் கூறுகிறார், நலம் மிக்கவனே, நீ இதே திருமேனியோடு 5 புஷ்பங்களாலான பானங்களை கைகளில் ஏந்தி ஆடவர் பெண்டிர் ஆகிய அனைவரையும் மயங்கச் செய்து தொன்று தொட்டு வரும் படைப்பின் செயலை செய்வாயாக. சராசர ஜீவராசிகள் அடங்கிய இம்மூலகிலும் தேவர்களோ மற்றவர்களோ எவர்களும் எந்த ஜீவராசியும் உன்னை அலட்சியப்படுத்த திறன் கொண்டாரில்லை. நீ அனைத்து பிராணிகளின் இதயத்திலும் மறைந்து நின்று எப்பொழுதும் அவர்கள் சிற்றின்பத்திற்கு காரணமாகி தொன்று தொட்டு வரும் படைப்பு தொழிலுக்கு உதவியாயிரு. படைப்பு தொடர்ந்து வர வேண்டுமல்லவா? அனைத்து ஜீவராசிகளின் மனமும் பூக்களால் ஆன உனது ஐந்து வானங்களுக்கு எளிதாகவே சிறந்த இலக்காக ஆகும். நீ என்றும் எப்போதும் அவர்கள் மனதை மயக்கத்தில் ஆழ்ந்ததாகவே செய்வாயாக. படைப்பு தொழிலுக்கு தொடக்கமாக அமையும் நான் இப்பொழுது உனக்கு விதித்த கர்மமாகும். உனக்கு மிகவும் உரித்தான பெயரை எனது புத்திரர்கள் கூறுவர்.
தேவரேரே, இவ்வாறு கூறிய நான் என் புத்திரர்களின் முகத்தை நோக்கியவாறு என் தாமரை இருக்கையில் ஒரு நிமிடம் மௌனமாக அமர்ந்தேன்.
அத்தியாயம் 3-5 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, அதன் பின் எனது எண்ணத்தை அறிந்த என் புத்திரர்களான மதீசி முதலிய முனிவர்கள் அந்த ஆண் அழகனுக்கு உரிய திருநாமத்தை இட்டனர். பிறருடைய முகத்தை கண்ட மாத்திரத்திலேயே அவர்களது உண்மை விவரங்களை நன்கு அறிந்து கூறும் திறனுடைய தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள் அவன் தங்குவதற்கான இடத்தையும் மனைவியையும் அளித்தனர். எனது மக்களான மரீச்சி முதலியவர்கள் அவனுக்குரிய திருநாமாவையும் நிச்சயம் செய்து அச்சமயத்திற்கேற்ப கூறலானார்கள். ரிஷிகள் கூறுகிறார்கள், நீ பிறந்த பொழுதே அன்றோ எங்கள் மனதும் கலங்கத் தொடங்கின. ஆகவே இனி மன்மதன், அதாவது மனதை கலக்குபவன் என்னும் பெயரில் புகழ் பெறுவாய். மனதில் தோன்றியவனே, மூவுலகங்களிலும் உன் விருப்பம் போல் திருமேனி தாங்கி உலா வருவாயாக. உன்னை போன்ற அழகன் வேறு எவரும் இல்லை. விருப்பம் போல் திருமேனி ஏற்பதால் நீ காமன் என்றும் அழைக்கப்பட்டு புகழ் அடைவாய். உலகை மதோன்மத்தர்களாக ஆக்குவதால் உன் பெயர் மதனன் என்றும் ஆகும். நீ மிகவும் தர்ப்பத்தோடு, அதாவது கர்ப்பத்தோடு தோன்றியதால் தர்பகன் என்றும் பெயர் பெறுவாய். அந்த தர்ப்பத்தால், அதாவது கொழுப்பால், உலகில் கந்தர்பன் என்றும் புகழ் பெறுவாய். அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த பல பராக்கிரமங்களும் உனக்கு சமமாக. ஆகவே எங்கும் உனது ஆணையே செல்லும். நீ எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்பாய். முதல் பிரஜாபதியும் புருஷஸ்ரேஷ்டனுமான தக்ஷ பிரஜாபதியே உன் விருப்பப்படி உனக்கேற்ற மனைவியை தானாகவே தருவான். அவள் உன்னிடம் மிகவும் அன்பு கொண்ட மனைவியாக இருப்பாள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு கூறிவிட்டு நான் மறைந்தேன். அதன்பின் தக்ஷன் நான் கூறியதை நினைவில் கொண்டு கந்தப்பனான மன்மதனிடம் கூறத் தொடங்கினான். காமதேவனே, என் திருமேனியிலிருந்து தோன்றிய இந்த பெண் சிறந்த அழகி, அனைத்து நற்குணங்களுக்கும் தாயகம். இவளை நீ உன் மனைவியாக்கிக் கொள். நற்குணங்களில் இவள் உனக்கு சரியானவள். தெய்வீக உடையுடைய மன்மதனே, இவள் என்றும் உன்னோடு இருப்பாள். உன் மனமறிந்து நடப்பாள். அறவழி நின்று உனக்கு தொண்டு புரிவாள். இவ்வாறு கூறிய தக்ஷன் தன் வியர்வையில் தோன்றிய அக்கன்னிகைக்கு ரதி என்று பெயரிட்டு தன் எதிரில் அமர்த்து கொண்டு மந்திரம் ஓதி மன்மதனுக்கு கன்னிகாதானம் செய்தளித்தான். நாரதா, தக்ஷனின் பெண்ணான அந்த ரதி தேவி தன் அழகால் முனிவர்களது மனதையும் கவர்பவளாக இருந்தாள். அவளை மணந்து மன்மதனும் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். தன் அழகிய மனைவியான ரதி தேவதையைக் கண்டு அவளது நடை முதலிய அசைவுகளால் ஈர்க்கப்பட்டு மன்மதனும் மயங்கினான். அன்பனே, அச்சமயத்தில் அனைவருக்கும் ஆனந்தத்தை தரும் ஒரு பெருந்திருவிழா தொடங்கியது. இத்திருமணத்தால் தன் மகள் மகிழ்ந்திருப்பது கண்டு தக்ஷன் மனந்தெளிந்தான். மன்மதனும் இன்பமுற்றான். அவனது துக்கம் முழுமையும் பறந்தோடியது. தக்ஷன் மகள் ரதிதேவியும் மன்மதனை அடைந்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள். மாலை வேளையில் மனதை கொள்ளை கொள்ளும் மின்னலாகும் மாலைகளை தரித்த கருமேகம் போல் ரதியோடு கூடிய காமதேவன் அழகுட விளங்கினான். காதல் சொட்டும் அன்பு வார்த்தைகள் பேசக்கூடியவன் என்றோ காமதேவன்? யோகிகள் தங்கள் இதயத்தில் யோக வித்தையை செவ்வனே செய்து கொள்வது போல் ரதியிடம் மிக்க காதல் கொண்ட ரதிபதியான காமதேவன் ரதியை தன் இதய சிங்காசனத்தில் அமர்த்தி மகிழ்ந்தான். முழு நிலவு போல் ஒளிரும் முகம் கொண்ட திருமகள் திருமாலை பெற்று ஒளிர்வது போல் ரதிதேவியும் உயர்ந்த தன் மணாளனான காமதேவனை பெற்று மகிழ்ந்தார். சூதபுராணிகர் கூறுகிறார், பிரம்மதேவர் இவ்வாறு கூறக் கேட்ட நாரதர் மனதார மகிழ்ந்து சிவபெருமான இதயத்தில் நினைந்தவாறு குரலானார், பெரியோரே, நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சீடர், பெருமனம் கொண்டவர், அனைவரையும் நல்வழியில் கொண்டு செல்பவர். தாங்கள் இளம்பிறை சூடிய சிவபெருமானின் அழகிய திருவிளையாடல்களை கூறினீர்கள். மன்மதன் ரதியை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் தன் இருப்பிடம் சென்றான். தக்ஷனும் தன் இருப்பிடம் சென்றார். தாங்களும் தங்களுடைய மானச புத்திரர்களும் தத்தம் இடம் சென்றார். பித்ருதேவ தேவதைகளை தோற்றுவிக்கும் போது பிரம்மதேவரது மகளான சந்தியாதேவி எங்கு சென்றாள், யாரை மணந்தாள், என்ன செய்தாள், சந்தியை பற்றி எல்லா சரித்திரங்களையும் விரிவாக கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சந்தியாவை பற்றிய மங்களகரமான சரித்திரத்தை கூறுகிறேன், கேள். அதை கேட்கும் பெண்மணிகள் எப்பொழுதும் சிறந்த கற்புக்கரசிகளாக விளங்குவார்கள். முதலில் எனது மானசீக புத்திரியாக இருந்த சந்தியா கடுந்தவம் செய்து உடலை நீத்து சிறந்த முனிவரான மேதாதிதியின் புத்தி கூர்மை கொண்ட மகளாக பிறந்து அருந்ததி என்ற பெயருடன் சிறந்து விளங்கினாள். உயர்ந்த விரதங்களை ஏற்ற அப்பெண்மணி
பிரம்மதேவர், பரமசிவன், ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய மும்மூர்த்திகளின் சொல்லை கேட்டு சிறந்த விரதங்களை அனுஷ்டித்து சிறந்த விரதங்களை அனுஷ்டித்து வரும் மகாத்மாவான வசிஷ்டரை தன் கணவராக தேர்ந்தெடுத்தாள். அமைதியான சுபாவம் கொண்ட அருந்ததி அனைவரும் சிந்தித்து வந்தித்துக் கொண்டாடும் சிறந்த கற்புக்கரசியாக புகழ் அடைந்தார்.
நாரதர் கேட்கிறார், எம்பெருமானே, சந்தியா எங்கு எதற்காக எவ்வாறான தவத்தை செய்தாள்? எவ்வாறு இவ்வுடலை நீத்து மேதாதிதியின் புதல்வியானாள்
எவ்வாறு இவ்வுடலை நீத்து மேதாதிதியின் புதல்வியானாள்? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய மூர்த்திகளின் சொற்படி உயர்ந்த விரதங்களை ஏற்றொழுகும் மகாத்மாவான வசிஷ்டரை எவ்வாறு தன் கணவராக பெற்றாள்?
பிதாமகரே, இவை அனைத்தையும் விரிவாக கேட்க விரும்புகிறேன்.
உற்சாகத்தை அளிக்கும் அருந்ததியின் சரித்திரத்தை உள்ளபடி விளக்க வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, முன்பொரு சமயம் சந்தியாவின் மனதில் காமம் எழுந்தது. அப்பொழுது சாது சுபாவம் கொண்ட அவள், வேதம் வகுத்த வழியில் நான் இவ்வுடலை தீயிற்கு இரையாக்கப் போகிறேன். இன்று முதல் இக்குவலயத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் உடலுடன் தோன்றிய போதே காமத்தை அடையக்கூடாது என்பதற்காகவே கடும் தவம் இயற்றி உலக நெறிமுறையை நிலைநிறுத்துவேனாக. அதாவது, யவ்வன பருவம் எய்துவதற்கு முன் எவருக்கும் காம உணர்ச்சி தோன்றக்கூடாது என்கிற வரையறையை நிர்ணயிப்பேனாக. அதன்பின் இவ்வுயிரை நீப்பேன் என்று நிச்சயித்தாள். இவ்வாறு மனதில் எண்ணிய சந்தியை சந்திரபாகா என்னும் நதியின் உற்பத்தி ஸ்தானமான சந்திரபாகா என்னும் சிறந்த மலையை அடைந்தாள். மனதில் கடுந்தவம் இயற்ற உறுதி கொண்ட சந்தி சந்திரபாகா என்னும் உயர்ந்த மலையை சென்றடைந்தாள் என்பதை அறிந்த நான் எனது அருகில் அமர்ந்திருந்த என் மகன் வசிஷ்டரிடம் கூறலானேன். அவர் வேத வேதாங்கங்களின் எல்லையை கண்டவர், சிறந்த வித்வான், அனைத்தும் அறிந்தவர், மனதை வெற்றி கொண்டவர், சிறந்த ஞானயோகி. குழந்தாய் வசிஷ்டா, மனம் புலன்களை வெற்றி கொண்ட சந்தியை தபம் செய்ய எண்ணி சந்திரபாகா என்னும் பர்வதம் சென்றுள்ளாள். நீ அங்கு சென்று முறைப்படி அவளுக்கு தீட்சை அளிப்பாயாக. அவள் தவத்தின் உண்மை அறியாள். ஆகவே உனது உபதேசத்தினால் அவளது குறிக்கோள் நிறைவேறுமாறு நீ முயற்சியோடு உரிய உபதேசத்தை செய் என்று கூறினேன். நாரதே, நாரதரே, நான் கருணையோடு வசிஷ்டருக்கு இவ்வாறு கட்டளையிடவே அவரும் தங்கள் அருள் என்று கூறி நல்ல தேஜாவான ஒரு பிரம்மச்சாரி வேடம் பூண்டு சந்தியை இருக்குமிடம் சென்றார். சந்திரபாக மலையின் தாழ்வரையில் தெய்வத்தன்மை பொருந்தியது ஒரு தடாகம். அது மானச சரஸ் போன்ற அனைத்து நலன்களும் கண்டது. வசிஷ்டர் அத்தடாகத்தையும் அதன் கரையில் அமர்ந்துள்ள சந்தியாவையும் கண்டார். தாமரைகள் பூத்த அத்தடாகம் அதன் கரையில் அமர்ந்துள்ள சந்தியாவினால் மாலை வேளையில் முளைத்து எழும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கொண்ட ஆகாயம் போல் அழகுற விளங்கியது. நல் ஒழுக்கம் கொண்ட சந்தியா அங்கு அமர்ந்திருப்பது கண்ட வசிஷ்ட முனிவர் மிக்க குதூகலத்தோடு பிருஹல்லோகிதம் என்றழைக்கப்படும் அத்தடாகத்தை உற்று நோக்கினார். அம்மலையின் தாழ்வரையில் இருந்து தெற்கு கடை நோக்கி பாயும் சந்திரபாகா நதியையும் கண்டார். இமயமலையில் உற்பத்தியாகிய கங்கை கடலை நோக்கி ஓடுவது போலவே சந்திரபாக நதி சந்திரபாகமலையின் மேற்கு புறத்தை பிளந்து கொண்டு கடலை நோக்கி ஓடியது. அந்த சந்திரபாகமலையில் பிருஹல்லோகிதம் என்னும் தடாகக்கரையில் அமர்ந்துள்ள சந்தியாவை கண்ட வசிஷ்டர் அன்போடு வினவலானார். வசிஷ்டர் கேட்கிறார், அம்மணி, மக்கள் நடமாட்டமில்லாத இம்மலைக்கு நீ ஏன் வந்திருக்கிறாய்? நீ யாருடைய பெண்? இங்கு என்ன செய்வதாக எண்ணி இருக்கிறாய்? இவற்றையெல்லாம் கேட்க விரும்பியுள்ளேன். ரகசியம் இல்லையே, கூறுவாயாக. மகாத்மாவான வசிஷ்டர் இவ்வாறு கேட்கவே சந்தியா அவரை நன்கு உற்று நோக்கினாள். அவர் தன் ஒளியால் கொழுந்து விட்டெறியும் தீயை போல விளங்கினார். பிரம்மச்சரிய ஆசிரமமே திருமேனி தாங்கி வந்ததோ என்னுமாறு தோற்றமளித்தார். தலையிலோ சடைமுடி, அது அழகை மேலும் அழகாக்கியது. அத்தவச்செல்வரை மரியாதையோடு வணங்கி கூறலுற்றாள் சந்தியா. சந்தியா கூறுகிறாள், அந்தனரே, நான் பிரம்மதேவரது மகள். என் பெயர் சந்தியா. ஆழ்நடமாட்டமில்லாத இம்மலைக்கு தவம் செய்ய வந்தேன். எனக்கு உபதேசம் செய்வது சரிதான் என்று தோன்றினால் தவம் செய்யும் முறை பற்றி கூறுங்கள். நான் இதைத்தான் செய்ய விரும்புகிறேன். வேறு எதுவும் ரகசியமானதாக இல்லை. நான் தவத்தின் தன்மையை, அதை செய்யும் வழிமுறையை அறிந்து கொள்ளாமலேயே இத்தவவனத்துக்கு வந்துவிட்டேன். அதே சிந்தனையில் நான் மெலிந்து விட்டேன். என் இதயமோ தவிக்கிறது. பிரம்மத்தை உள்ளபடி அறிந்த சான்றோர்களில் சிறந்தவரான வசிஷ்டர் சந்தியா கூறியதை கேட்டபின் வேறென்றும் கேட்கவில்லை. அவர் அனைத்தும் அறிந்தவர் என்றோ அவளோ மனதார தவம் செய்தலேயே நினைந்து மிகவும் உயர்ந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளாள். ஆகவே இப்பொழுது வசிஷ்டர் ஏழை பங்காளனான சிவபெருமானை மனதால் நினைத்து கூறலுற்றார். வசிஷ்டர் கூறுகிறார், அழகிய திருமுகத்தவளே, எல்லாவற்றிலும் உயர்ந்தவரும் மிக்க தேஜோமயமானவரும் உயர்ந்த தவத்திற்கு தவமானவரும் அனைவராலும் ஆராதிக்கப்படும் பரமாத்மாவானவருமான சிவபெருமானை உன் இதயத்தில் பதிய வைத்துக் கொள். அவர்தான்
அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நாற்பெரும் பெற்றுக்கும் முதன்மை காரணர். மூ உலகங்களையும் முதலில் படைத்தவர். ஒத்தார் மிக்கார் இல்லாதவர். புருஷோத்தமர். உடலாகிய புறத்தில், அதாவது நகரத்தில் விளங்குபவர். அச்சிவபெருமானையே சேவித்துவார். ஓம் நம சங்கராய ஓம் என்கிற மந்திரத்தை ஓதியே சிவபெருமானை ஆராதித்துவா. அதனால் நீ அனைத்தும் பெறுவாய் என்பதில் ஐயமில்லை. இம்மந்திரத்தை ஜபித்த வண்ணம் மௌனமாக இருந்த தவம் செய். இப்பொழுது நான் கூறும் விதிமுறைகளை கவனமாக கேள். மௌனமாக இருந்தே நீராட வேண்டும். மௌனமாகவே சிவபூஜை செய்ய வேண்டும். முதல் இரண்டு முறை 6 நாட்களுக்கு ஒரு முறை நீரை மட்டும் அருந்த வேண்டும். 3வது 6 நாளில் உபவாசம் இருக்க வேண்டும். இவ்வாறு தவம் நிறைவு பெறும் வரை 6 நாட்களுக்கு ஒரு முறை நீர் அருந்துவது, பின் உபவாசம் இருப்பது என்பது நியமம். அம்மா, இவ்வாறு செய்யப்படும் மோனநிலை தவம் பிரம்மச்சரியத்தின் பலனை தரவல்லது. மேலும் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவு செய்து அளிப்பதும் ஆகும். இதுதான் முற்றிலும் உண்மை. இதில் ஐயம் கொள்ளாதே. இவ்வாறான நல் நோக்கத்தோடு விருப்பம் போல் சிவபெருமானை நினை. அவர் மகிழ்ந்து நிச்சயம் நீ விரும்பிய பலனை அளிப்பார். இவ்வாறு சந்தியாவிற்கு தவம் செய்வதன் விதிமுறைகளை கூறிய வசிஷ்ட முனிவர் தன் சுய உருவத்தை ஏற்று அவளிடம் விடைபெற்று அங்கேயே மறைந்தருளினார். ஸ்ரீ சிவமகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 2வதான சதீகண்டம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், நான் பெற்ற செல்வங்களுள் உயர்ந்தவனே நாரதா, நீ அனைத்தும் அறிந்தவனாயிற்றேன். தவத்தின் நெறிமுறைகளை உபதேசித்த வசிஷ்ட முனிவர் தன் இருப்பிடம் சென்றபின் தவத்தின் நெறிமுறைகளை அறிந்து கொண்ட சந்தியா மனதில் மகிழ்ச்சி கொண்டாள். பின்பு மன மகிழ்ச்சியோடு அவள் தபசிக்குண்டான வேடம் தவிர்த்து வேடம் தரித்து பிரகல்லோகித தடாகக் கரையில் தவம் செய்ய தொடங்கினாள். தவத்திற்காக என வசிஷ்டர் கூறிய மந்திரத்தை கூறி உத்தமமான பக்தியோடு பகவான் ஸ்ரீ சங்கரனை ஆராதிக்கலானாள். தன் எண்ணங்களையெல்லாம் சிவமாக்கினாள். மனம் ஒன்றுபட்டது. ஒன்றுபட்ட மனதில் சிவனை இருத்தி கடுந்தவம் புரியலானாள். இத்தவம் 4 யுகங்கள் நடந்தது. அப்பொழுது சிவபெருமான் அவளுடைய தவத்திற்கு மகிழ்ந்து இறங்கி உள் வெளி என்று இன்றி விண் எங்கிலும் பறந்து விரிந்த தனது திருமேனியை வெளிப்படுத்தி அவள் எந்த திருமேனியை நினைந்து தவம் இயற்றினாளோ அதே திருமேனி தாங்கி அவள் கண்ணதரில் தோன்றினாள். எந்த சிவபரம்பொருளை மனத்தில் சிந்தித்து தவம் இயற்றினாளோ அந்த தெய்வமான சிவபெருமான் தன்னதரில் காட்சியளித்து நிற்பது கண்ட அவள் மகிழ்ச்சியில் பொங்கித் திளைத்தாள். இறைவனின் கமல திருமுகமோ மலர்ந்து காணப்பட்டது. திருமேனியிலிருந்து சாந்தி ததும்பி வெளிகிறது, அதாவது அமைதி ததும்பி வெளிகிறது. இவ்வாறு கண்ட சந்தியா சிறிதே பயந்து எண்ணனானாள். பகவான் சிவபெருமானிடம் நான் என்ன வேண்டுவேன்? இவ்வாறு அவரை துதித்து போற்றுவேன்? இவ்வாறு சிந்தித்த அவள் தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டாள். அவள் கண் மூடவே சிவபெருமான் அவளது இதயத்தில் புகுந்து அவளுக்கு தெய்வீக அறிவை, அதாவது ஞானத்தை அளித்தார். அருள் வாக்கையும் அருள் பார்வையையும் அளித்தார். தெய்வீக அறிவு, தெய்வீக பார்வை, அருள் வாக்கு இம்மூன்றும் பெற்றதும் மிக கடுமையான தவத்தினாலேயே அறியப்படும் உலக நாயகரான சிவபெருமானை நேரிலே கண்ட அவள் துதிக்கலானாள். சந்தியோவாச்ச நிராகாரம் ஞானகம்யம் பரம் என்னைவ ஸ்தூலம் நாபி சூக்ஷ்மம் நசோச்சம் அந்தச்சிந்தியம் யோகிபிஸ்தஸ்ய ரூபம் தஸ்மை துப்யம் லோக கர்த்ரே நமோஸ்து. இதுதான் அவரது திருமேனி என்று நிச்சயிக்க இல்லாத திருமேனி கொண்டவரும், அதாவது திருமேனி என்னும் உருவத்திற்கு அடங்காதவரும், மெய்யறிவான ஆன்மீக அறிவினால் மட்டுமே அறியப்படுபவரும், பரு உருவான ஸ்தூல உருவமோ அணுவிற்கு அணுவான நுண்ணிய உருவமோ இல்லாதவரும், உயர்வு தாழ்வு என்னும் இரட்டை அற்றவரும், யோகிகள் தங்கள் இதய கமலத்தில் வைத்து தியானிக்கப்படும் சொரூபம் ஆனவரும், அகில உலகங்களையும் படைத்து அருள்பவருமான அந்த சிவபெருமானுக்கு வணக்கம். சர்வம் சாந்தம் நிர்மலம் நிர்விகாரம் ஞானகம்யம் ஸ்வப்ரகாசே விகாரம் காத்வ ப்ரக்ஞம் த்வாந்த மார்க்காத் பரஸ்தாத் ரூபம் யஸ்ய த்வாம் நமாமி ப்ரசன்னம். பாவங்களை போக்குவதாலும் பிரளய காலத்தில் அனைத்தையும் அழிப்பதாலும் சர்வஹா என்று போற்றப்படுபவரும் அமைதியே வடிவானவரும், மாயை கர்மம் ஆணவம் என்னும் மும்மலங்கள் அற்றவரும், தோன்றுதல் வளர்தல் அழிதல் போன்ற மாறுபாடுகள் அற்றவரும், உலகியல் அறிவால் அறிய முடியாதவரும், தன்னொழியால் தானே பிரகாசித்துக் கொண்டு பிறவற்றையும் பிரகாசிக்கச் செய்பவரும், சிறியது பெரியது வேண்டுதல் வேண்டாமை என்னும் வேறுபாடுகள் அற்றவரும், விண்வெளி போல் குணம் உருவம் முதலியன அற்றவரும், அஞ்ஞானமான காரிருளுக்கு எட்டாது தனித்திருக்கும் திருவுருவம் உடையவரும், என்றும் எப்பொழுதும் மலர்ந்த தெளிவு உடையவருமான சிவபரம்பொருளுக்கு வணக்கம். ஏகம் சுத்தம் தீப்யமானம் வினாஜாம் சிதானந்தம் சகஜம் சாவிகாரி
நித்யானந்தம் சத்யபூதி பிரசன்னம் யஸ்ய ஸ்ரீதம் ரூபமஸ்மை நமஸ்தே.
எவருடைய சுரூபம் இரண்டற்ற ஒன்றோ ஏகம், தூயதினும் தூயதோ, சுத்தம் மாயையின் கலப்பின்றி ஒளிர்வதோ, திவ்யமானம் சச்சித் ஆனந்தமயமானதோ, இயல்பாகவே மாறுபாடு அற்றதோ, அடிபற்ற ஆனந்தமே வடிவானதோ, என்றும் நிலைத்து நிற்கும் சத்தியமானதோ, அனைத்து செல்வங்களையும் தன்னுள் கொண்டதோ, தெளிந்த நிலையதோ, ஐஸ்வர்யத்தை வாரித் தருவதுமான திருமேனி கொண்டவரோ அந்த சிவபெருமானுக்கு வணக்கம்.
வித்யாகாரோத்தாவனீயம் பிரபின்னம் சத்வச்சந்தம் தேயமாத்மஸ்வரூபம் சாரம் பாரம் பாவனானாம் பவித்ரம் தஸ்மை ரூபம் யஸ்ய சைவம் நமஸ்தே.
எவருடைய ஸ்வரூபம் ஞானத்திலிருந்தே தோன்றியதாக கொள்ள முடியுமோ, காணும் தோற்றமான இப்பொய் உலகத்தினின்றும் தனித்ததோ, சத்துவ குணத்தையே முக்கியமாக கொண்டதோ, தியானிக்கத்தக்கதோ, அனைத்தின் ஆன்மாவாக விளங்குவதோ, அனைத்தின் சாரமானதோ, அனைவரையும் கரையேற்றுவதோ, தூயவை யாவையிலும் சிறந்த தூயதோ, அவ்வாறான பரசிவத்திற்கு வணக்கம்.
யத்வாகாரம் சுத்த ரூபம் மனோஜ்யம் ரத்னா கல்பம் ஸ்வச்ச கற்பூர கௌரம் இஷ்டாபிதி சூலமுண்டே தத்தானம் ஹஸ்தைர் நமோ யோக யுக்தாய துப்யம்.
எவருடைய திருமேனி தூயதோ, மனத்தை கவர்ந்து இழுப்பதோ, ரத்தினங்களாலான திருவாபரணங்களால் அழகுற அலங்கரிக்கப்பட்டுள்ளதோ, பச்சை கற்பூரம் போன்ற தூய வெண்மையானதோ, எந்த பரமசிவன் தன் நான்கு திருக்கரங்களிலும் வரமுத்திரை அபயமுத்திரை திரிசூலம் கபாலம் தாங்கி நிற்கிறாரோ, அந்த திவ்யமான சின்மய ரூபரான சகுண ஸ்வரூபரான திருவுருவன் தாங்கி நின்று யோக நிலையில் விளங்குபவரான அச்சிவபெருமானுக்கு வணக்கம்.
ககனம் பூர்திச்சைவ சலிலம் ஜோதிரேவச புனக்காலஸ்ய ரூபாணி யஸ்ய துப்யம் நமோஸ்துதே.
ஆகாயம் நிலம் நீர் எண் திசைகள் ஒளி மற்றும் காலம் முதலியன எவருடைய ரூபங்களோ அந்த பரமேஸ்வரனுக்கு வணக்கம்.
பிரதான புருஷோ யஸ்ய காயத்வேன விநிர்கதௌ தஸ்மாத் ரூபாய சங்கராய நமோ நமஹ.
பிரதானமான பிரகிருதியும் புருஷனும் எவருடைய திருமேனியிலிருந்து தோன்றினார்களோ, அதாவது பிரதானமும் புருஷனும் எவருடைய திருமேனியோ, ஆகவே எவருடைய உண்மையான சுரூபம் தெளிவற்றதோ, அதாவது மனம் புத்தி ஆகியவற்றிற்கு எட்டாததோ, அந்த பகவானே பகவானான ஸ்ரீ சங்கரருக்கு வணக்கங்கள்.
யோ பிரம்மா குருதே சிருஷ்டிம் யோ விஷ்ணு குருதே ஸ்திதிம் சம்ஹரிஷ்யதி யோ ருத்ரஸ் தஸ்மை துப்யம் நமோ நமஹ.
எந்த ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மாவாக இருந்து உலகின் படைப்பையும், ஸ்ரீ விஷ்ணுவாக இருந்து உலகை காத்தலையும், முடிவில் ஸ்ரீ ருத்ரனாக இருந்து படைக்கப்பட்ட அத்தனையையும் அழித்தலையும் செய்கிறாரோ, அந்த சிவபெருமானான தங்களுக்கு திரும்ப திரும்ப வணக்கங்கள்.
நமோ நமக்காரண காரணாய திவ்யாமிருத ஞான விபூதிதாய சமஸ்தலோகாந்தர பூதிதாய பிரகாஷ ரூபாய பராத்பராய.
எவர் காரணப்பொருளுக்கெல்லாம் காரணப்பொருளோ, காரண காரணாய என்றென்றும் அழியாத அமுதமயமான தெய்வீக அறிவையும், அனிமா முதலிய எண்வகை சித்திகளான செல்வத்தையும் அளிப்பவரோ
திவ்யாமிருத ஞான விபூதிதாய
அனைத்து உலகங்களின் செல்வங்களையும் வாரி வழங்குபவரோ, தன் ஒளியாலே அனைத்தையும் ஒளிரச் செய்து தான் அளவிற்கரிய ஒளிமயமாக விளங்குபவரோ பிரகாச ரூபாய பிரகிருத்தியான மாயைக்கு அப்பாற்பட்டவரோ அந்த பரமேஸ்வரனான ஸ்ரீ சிவபெருமானுக்கு வணக்கங்கள் பல பல.
யஸ்யா பரன்னோ ஜகதுச்சதே பதாத் க்ஷிதிர் திச சூரிய இந்துர் மனோஜஹா பகிர்முகான் நாபிதஸ்சாந்தரிக்ஷம் தஸ்மை துப்யம் சம்பவே மே நமோஸ்து.
இவ்வுலகம் எவரை விட்டு தனித்து உள்ளதாக கூறப்படவில்லையோ, அதாவது இவ்வுலகம் எவருள் அடங்கியதோ, எவருடைய திருவடிகளில் இருந்து இவ்வுலகமும் மற்றும் எவருடைய மற்ற அங்கங்களிலிருந்து அனைத்து திசைகளும் சூரியன் சந்திரன் மன்மதன் மற்றும் உள்ள தேவர்கள் ஆகியோர் தோன்றினரோ, எவருடைய தொப்புளிலிருந்து ஆகாயம் தோன்றியதோ, மங்களங்கள் அளித்தருளும் அந்த சிவபெருமானான தங்களுக்கு எனது வந்தனங்கள்.
தொம் பரப்பரமாத்மா சொம் வித்யா விவிதாஹரஹா சத் பிரம்ம ச பரம் பிரம்ம விசாரண பராயணஹா.
இறைவா, தாங்கள் தான் அனைத்திலும் உயர்ந்த பரம்பொருள், கலைகள் அனைத்தும் தாங்களே, அழித்தலை செய்யும் ஹரனும் தாங்களே, சத்தியனப்படும் பிரம்மமும்
பரம் எனப்படும் பிரம்மமும் தாங்களே. உலகிற்கு அருளுதலான விசாரத்திலேயே முன்றியிருப்பவர் தாங்கள்.
யஸ்ய நாதிர் நமத்யம் ச நாம் தஸ்மத் மஸ்தி ஜகத்யதஹா கதம் ஸ்தோஷ்யாமிதம் தேவமவாங் மனசகோச்சரம்.
எவருக்கு முதல் முடிவு நடு என்பது இல்லையோ, அதாவது முதலும் முடிவும் அற்றவரோ, எவரிடம் இருந்து இந்த அகில உலகங்களெல்லாம் தோன்றினவோ, வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத அந்த மகாதேவரான சிவபெருமானை என்னவென்று சொல்லி எங்கனம் புகழ்வேன்?
யஸ்ய பிரம்மாதயோ தேவாஹ முனயஸ்ச தபோதனாஹ நவிப்ருண் வந்தி ரூபாணி வர்ணீய கதம் சமே.
பிரம்மா முதலிய தேவர்களும் தவச்செல்வர்களான முனிவர்களும் எந்த சிவபெருமானுடைய திருமேனியை வர்ணிக்க இயலவில்லையோ, அந்த பரமசிவனை வர்ணிப்பதோ துதிப்பதோ என்னால் மட்டும் எப்படி முடியும்?
த்ரியாமயம் தேகிம் ஞேயா நிர்குணஸ்ய குணா பிரபோ நைவ ஜானந்தி யத்ரூபம் சேந்திரா அபி சேந்திரா அபிசுராசுரா.
எம்பெருமானே, நிர்குணஸ்வரூபனான தங்களது திருக்கல்யாண குணங்களை அறிவொன்றில்லாத பெண்ணான நான் எவ்வாறு அறிய முடியும்? இந்திரன் முதலிய தேவர்களும் அசுரர்களும் கூட தங்களது திருமேனியை அறிந்திலரே.
நமஸ்துப்யம் மகேசான நமஸ்துப்யம் தபோமயே பிரசீத சம்போ தேவேச பூயோ பூயோ நமோஸ்துதே.
மகேஸ்வரனே, தங்களுக்கு நமஸ்காரம். தவத்தின் வடிவே, தங்களுக்கு நமஸ்காரம்.
தேவதேவனான சம்புவே, என்மேல் கருணை காட்டுங்கள். தங்களுக்கு திரும்ப திரும்ப என் வணக்கங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சந்தியை செய்த துதியை கேட்டு மனம் மகிழ்ந்த ஸ்ரீ சங்கரர் பேர் உவகை கொண்டார். அவர் அடியார்களிடம் பேர் அன்பு கொண்டவர் என்றோ? சந்தியையோ மர உரி தரித்து மான் தோல் போர்த்தி இருந்தாள். தலையிலே தூய சடைமுடி, பனியில் வாடிய தாமரை போல கும்பியிருந்த அவளது திருமுகத்தைக் கண்டு கருணையினால் திருவுள்ளம் உருகிய சிவருமான் அவளிடம் கூறலானார்.
மகேஸ்வரன் கூறுகிறார், சௌபாகியவதியே, உன்னுடைய உயர்ந்த தவத்தால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். மங்களமான உள்ளங்கொண்டவளே, நீ செய்த இந்த துதியாலும் என் மனம் மிகவும் மகிழ்ந்தது. ஆகவே உன் விருப்பப்படி ஏதாவது ஒரு வரத்தை கேள். எந்த வரம் உனக்கு பேர் உதவி புரியுமோ உன் மனதில் உள்ள அந்த வரத்தை கேள். அதை நான் கட்டாயம் நிறைவேற்றித் தருவேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உன்னுடைய விரத அனுஷ்டானங்களால் நான் மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். மகிழ்ந்த மனதோடு சிவபெருமான் கூறியதை கேட்டு பேர் உவகை கொண்ட சந்தியா அவரை திரும்ப திரும்ப வணங்கி பேசலானாள்.
மகேசனே, என்மேல் கருணை கொண்டு மனமகிழ்ச்சியோடு தாங்கள் வரம் தருவதாக இருந்தால், நானும் வரம் பெறுவதற்குரிய தகுதி உடையவளாக இருந்தால், பாவங்கள் களையப்பட்டு நான் தூயவளாக இருப்பதாய் இருந்தால், என் தவத்தால் தாங்கள் மகிழ்ந்திருப்பதாய் இருந்தால்,
தேவதேவனே, நான் கேட்கும் முதல் வரத்தை அருள வேண்டும். தேவதேவனே, இவ்வுலகிலும் வேறு உலகிலும் எங்கும் தோன்றும் ஜீவராசிகள் பிறக்கும் பொழுது முதற்கொண்டு காம வெறியுடன் பிறக்கக்கூடாது. எங்கும் எதிலும் காமனையான பார்வை எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு கணவர கணவராக வருபவர் எனக்கு மிகவும் உகந்த நல்லெண்ணம் கொண்ட நண்பராக இருக்க வேண்டும். என் கணவரை தவிர வேறு எவர் என்னை காம இச்சையோடு காண்கிறார்களோ அவர்கள் அதே நொடியில் ஆண்மை இழந்து அலியாக ஆக வேண்டும். பாவமற்ற சந்தியை கூறியதை கேட்ட ஏழை பங்காளரான சிவபெருமான் கூறலானார்,
சந்தியாதேவியே, நீ கேட்ட வரங்களையெல்லாம் நீ தவத்திற்கு மகிழ்ந்த நான் அளித்தேன்.
ஜீவராசிகளின் வாழ்க்கையில் முக்கியமான நான்கு நிலைகள் உண்டு. முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது குமாரப் பருவம், மூன்றாவது யௌவனப் பருவம் அதாவது இளமை, நான்காவது வயோதிக பருவம். மூன்றாவதான இளமை பருவத்தில் உடல் பெற்ற ஜீவராசிகள் காமத்திற்கு ஆட்படட்டும். சில சமயம் இரண்டாவதான குமாரப் பருவத்தின் முடிவிலும் ஜீவராசிகள் காமவயப்படலாம். உலகத்தில் காம இச்சையின் தோற்றத்தின் வரைமுறையை உனது தவ மலிமையால் நான் இவ்வாறு நிச்சயித்து அளிக்கிறேன். ஆகவே உடற்கூறு பெற்ற எந்த ஒரு ஜீவராசியும் பிறந்தவுடன் காம இச்சைக்கு ஆட்படார். மூவுலகிலும் எந்த ஒரு பெண்ணும் அடைய முடியாத சிறந்த கற்பை நீ பெறுவாயாக. உன் கரத்தை பாணிகிரகண முறைப்படி பற்றும் உன் கணவனை தவிர வேறெந்த ஓர் ஆண்மகனாகிலும் காம இச்சையோடு நின்னை பார்ப்பானேயானால் அவன் அப்பொழுதே ஆண்மை இழந்து பலமற்ற அலியாவான். உன் கணவன் பெரும் தபசியாக அழகிய திருமேனி படைத்த சிறந்த மகரிஷியாக இருப்பான். அவன் உன்னோடு ஏழு கற்பங்கள் வரை நீடூழி வாழ்வான். நீ என்னிடம் கேட்ட வரங்கள் அனைத்தையும் நான் நிறைவு செய்து தந்து விட்டேன் அல்லவா? இப்பொழுது நான் மற்றொரு விஷயம் கூறப்போகிறேன். அது உன் முற்பிறவியோடு தொடர்பு உடையது. நீ உனது உடலை அக்னிக்கு இரையாக்கப் போவதாக முன்பே சபதம் செய்திருக்கிறார். அச்சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ள நான் உனக்கு ஓர் உபாயம் கூறுகிறேன். நீ அதை ஐயமின்றி செய்யலாம். முனிஸ்ரேஷ்டரான மேதாதிதி ஒரு யாகம் செய்து வருகிறார். அது 12 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கக்கூடியது.
அதில் வேள்வித்தீ முழுமையாக கொழுந்துவிட்டு எரியும். நீ தாமதமின்றி உடனே அங்கு சென்று அத்தீயில் உனது உடலை நீப்பாயாக. இம்மலையின் தாழ்வரையில் சந்திரபாகா நதிக்கரையில் உள்ள ஆசிரமத்தில் முனிஸ்ரேஷ்டரான மேதாதிதி பெருவேள்வியை செய்கிறார். நீ சுதந்திரமாக அங்கு செல். அவர் உன்னை அங்கு காண முடியாது. எனது அருளால் அந்த முனிவரின் வேள்வித்தீயில் அந்த முனிவரின் புதல்வியாகவே தோன்றுவாய். நீ யாரை கணவராக விரும்புகிறாயோ அவரையே இதயத்தில் கொண்டு அவரையே நினைத்த வண்ணம் உன் உடலை ஹோம அவிர்பாகமாக்கி அந்த வேள்வித்தீயில் இடுவாயாக. சந்தியாதேவியே, நீ இம்மலையில் 4 யுகங்கள் வரை கடுந்தவம் செய்து கொண்டிருந்த போது அந்த 4 யுகங்களில் முதலாவதான கிருதயுகம் கழிந்தவுடன் திரேதாயுகத்தின் முதல் பாகத்தில் தட்சப்பிரஜாபதிக்கு பல பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவன் நல்லொழுக்கம் கொண்ட தன் பெண்களை அவரவர்களுடைய தகுதியான வரன்களோடு திருமணம் முடித்தான். அவர்களில் 27 பெண்களை சந்திரனுக்கு மனம் செய்வித்தான். சந்திரனோ மற்ற மனைவிமார்களை விடுத்து ரோஹிணியிடம் மட்டும் அதிக அன்பு கொண்டிருந்தான். அதனால் கோபமுற்ற தக்ஷன் சந்திரனை சபித்த போது அனைத்து தேவர்களும் உன்னிடம் வந்தார்கள். ஆனால் நீயோ பிரம்மதேவர் முதலிய தேவர்கள் அனைவரையும் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. ஏனெனில் உன் மனம் முழுவதுமாக என்னிடம் ஈடுபட்டிருந்தது. நீ அவர்களை ஏறிட்டும் பார்க்காதிருந்த போது பிரம்மதேவர் விண்வெளியை நோக்கிய வண்ணம் சந்திரன் திரும்பவும் தனது பழைய திருமேனியை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவனை சாபத்தின் என்று விடுவிக்க ஒரு நதியை படைத்தார். அதுதான் சந்திரா அல்லது சந்திரபாகா என்று புகழ் பெற்றது. சந்திரபாகா நதி தோன்றிய சமயத்தில்தான் மேதாதிதி என்னும் முனிவர் இங்கு வந்து சேர்ந்தார். தவத்தில் அவருக்கு இணையாக இதுவரை யாரும் இல்லை, இனியும் வரப்போவதில்லை. அந்த மகரிஷி தான் வெகுகாலம் தொடர்ந்து நடைபெறும் ஜோதிஷ்டோமம் என்னும் வேள்வியை முறைப்படி தொடங்கினார். அவ்வேள்வியில் அக்னிதேவர் தன் முழு திறனுடன் கொழுந்து விட்டெறிந்து வருகிறார். அந்த வேள்வித்தீயில் நீ உன் உடலை நீத்து தூய்மை அடைவாயாக. இவ்வாறு செய்வதால் உன்னுடைய சபதமும் நிறைவேறும். இவ்வாறு சந்தேகிக்க அவருடைய நன்மையை கருதி உபதேசம் செய்துவிட்டு தேவதேவரான சிவபெருமான் மறைந்தருளினார்.